திருந்தமிழர் ஐயா வாஐ சுப்பிரமணியம் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிட்டு அமர்ந்திருக்கிற பல்வேறு அறிஞர் பெருமக்களே, மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களே, இங்கே திரளாக வந்தவர்கள் இருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் உலக தமிழர் பேரமைப்பின் மூன்றாம் ஆண்டு நிறைவு விழா மாநாடு இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் மிக முக்கியமான நிகழ்ச்சி என்பது சற்று முன்னால் நடந்தது. நம்முடைய மனப்புக்குரிய பேரறிஞர் ஐயா வாய் சுப்பிரமணியனார் அவர்களுக்கு உலகத் தமிழர் விருதினை வழங்கி அதன் மூலம் நாம் பெருமை அடைந்திருக்கிறோம். அவருக்கு இது பெருமை என்று நான் நினைக்கவில்லை. அவர் இதை போன்றவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பதவியும் தொடர்ந்தவர். இங்கே மருத்துவரிய மனைவர் அளவான நண்பர்கள், மருத்துவரிய மனைவர் சாவே சுப்பிரமணியனார் அவர்கள், இன்னும் மற்ற தமிழறிஞர்களெல்லாம் இங்கே பேசும் பொழுது நம்முடைய பேராசிரியர் அவர்களை பற்றி எங்களுடைய குருநாதர் என்று சொன்னார். அவர்களெல்லாம் நேர்மையாக அவர்களும் கற்றவர்கள். நான் ஏழைவனாக இருந்தவன். என்னிடம் படித்த நண்பர்கள் நம்முடைய முனைவர் தாமோதரன், முனைவர் ராமசுந்தரம் போன்றவரெல்லாம் அவரிடம் ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தபோது திருவனந்தபுரம் சென்று அவர்களை சந்திக்க சென்று மதிக்கக்கூடிய பேராசிரியர்களை நான் சந்திக்கக்கூடிய பெருவாய்ப்பு கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை அவரை ஒவ்வொரு கட்டத்திலும் அணுவாக நான் பார்த்து அதில் பெருமிதம் கொண்டவன். நான் அவருடைய தொண்டு என்பது ஆரவாரம் இல்லாமல் அமைதியான தொண்டு. இன்றைக்கு தமிழுக்கு அவர் ஆற்றியிருக்கிற தொண்டு என்பது ரவானன் சாகே சுப்பிரமணியனார் மற்றும் இவர்களை போன்ற சிறந்த மாணவர்களை சிறந்த பேராசிரியர்களை பாக்கியது மட்டுமல்ல, வாழையடி வாழையாக சங்கிலை கொண்ட போல இவர்கள் மூலம் இவருடைய மாணவர்கள் மூலம் அவர்களின் மாணவர்கள் மூலம் இன்றைக்கு தமிழுக்கு செழுமை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையா. அத்தகைய சிறப்பு சொல்லு புரிந்த அவருக்கு இந்த உலகத்திருந்தவர் விருதினை வழங்குவதென்று நாங்கள் ஆட்சிக் கொள்கையை முடிவு எடுத்த போது எல்லோருக்குமே ஒரு ஐயம் இருந்தது. நம்முடைய பேராசிரியர்கள் அதை ஏற்பாரா ஏற்க மாட்டாரா என்று நாங்கள் தவித்தோம். நானே அதை அங்கே சென்று திருவனந்தபுரத்தை சந்தித்து அவரிடம் இதை பற்றி மந்தாளியாவது அனுமதி பெறுவதென்று முடிவு செய்த போது என்னால் வரையலாம் போய்விட்டது. நம்முடைய நண்பர் புலவர் அருணை நம்பி அவர்களும் இங்கே வரவேற்பு குழு தலைவராக இருக்கிற நம்முடைய நண்பர் பச்சிமாள் அவர்களும் என்னுடைய கடிதத்துடன் சென்று அவரை சந்தித்து இதை எப்படியாவது அவருடைய ஒப்புதலை நீங்கள் பெற்று வர வேண்டும், இல்லாவிட்டால் திருவனந்தபுரத்திலிருந்து நீங்கள் திரும்பக்கூடாது என்று சொல்லி அவரும் அதில் போய் அவரை எப்படியோ ஒப்புக்கொள்ள வைத்து அவரும் இன்றைக்கு இங்கே வந்து என்னுடைய மாநாட்டு நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று இந்த விருதினையும் பெற்றுக்கொண்டு அவர் இவ்வளவு நேரம் நம்முடன் இருந்து உரையாற்றி இருந்தது என்பது உலகத்தமிழர் பேரமைப்பின் வரலாற்றிலே இது பொன்னெழுத்து. கூட்டத்தால் பொறிக்கத்தக்க நிகழ்ச்சி என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டி அவருக்கு நன்றி தெரிவித்தேன். இன்றைக்கு காலையிலிருந்து வெவ்வேறு அரங்கங்களிலே வெவ்வேறு தலைப்புகளிலே இங்க பல அறிஞர் பெருமக்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார். இன்றைக்கு காலையிலிருந்து வெவ்வேறு அரங்கங்களிலே வெவ்வேறு தலைப்புகளிலே இங்க பல அறிஞர் பெருமக்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார். ஏராளமான விவரங்களை உங்களுக்கு அறிவித்து வந்திருக்கிறார். இங்கிருந்து நீங்கள் செல்லும் பொழுது முழுமையானவர்களாக முழு நிறைவு பெற்றவர்களாக சிறந்த உணர்வு பெற்றவர்களாக நீங்கள் உங்கள் ஊர்களுக்கு செல்லும் வகையிலே அவர்கள் உங்களுக்கு ஏராளமான விவரங்களை உங்களுக்கு அளித்துக் கொண்டார். உலகத்தமிழர் பேரமைப்பு என்பது உலகம் ஊராக இருக்கக்கூடிய தமிழர்களை அவர்களுக்கு மொழி இனம் ஆகிய உணர்வுகளை ஊட்டி கட்சி ஜாதி மதம் இன்னும் வெவ்வேறு எல்லைகளுக்கு அப்பால் அவர்களை ஒன்று திரட்டுவதுதான் இந்த உலகத் தமிழர் பேரமைப்பின் அடிப்படை நோக்கம். வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் இங்கே எல்லாம் அவர்கள் நாடுகளிலே அவர்கள் அடைகிற துயரங்களில் நான் இங்கே ஆதரவுகளோடு சொன்னார். பிற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த மாநிலங்களிலெல்லாம் அவர்கள் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் சொன்னார். உலகம் போறாலும் எந்த நாட்டிலே தமிழர் வாழ்ந்தாலும் அல்லது இந்தியாவின் எந்த மாநிலத்திலே தமிழர் வாழ நேர்ந்தாலும் அவர்களெல்லாம் அவர்கள் வாழ்கிற நாடுகளிலே அந்தந்த நாட்டு அரசுகளாலே மக்களாலே மதிக்கப்பட வேண்டுமானால் இந்த தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உணவு பெற்றவர்களாக இருந்தால்தான் அவர்களுக்கு மரியாதை உண்டு இல்லாவிட்டார்கள். 1949 செஞ்சீனம் மலர்ந்தது உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய தலைவர் மாபெரும் தலைவர் மாசேந்திரன் அவர்கள் தலைமையிலே செஞ்சீனம் உதயமான செஞ்சீனம் உதயமான சில மாதங்களில் அந்த தலைவர் மாசேந்திரன் அவர்கள் ஒரு அறிவிப்பை உலக நாடுகளுக்கு செய்தார். என்ன அந்த அறிவிப்பு? இலங்கை பர்மாவிலிருந்து பிலிப்பைன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே நம்முடைய தமிழர்கள் பரவி கிடக்கிறோம். நம்மை விட பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் இந்த நாடுகளிலே சீனர்கள் வாழ்கிறார். அவர்கள் நிலை ரொம்ப மோசமாகத்தான் இருந்தது. நம்மை போல மாசேஜன் சொன்னார், அண்டை நாடுகளிலே வாழக்கூடிய சீன மக்கள் அந்தந்த நாட்டு மக்கள் அவர்களுக்குள்ள எல்லா உரிமைகளும் அளிக்கப்பட்டாக வேண்டும். இது தவறுமையானால் அதை பார்த்துக் கொண்டு செஞ்சீனம் சும்மா இருக்காது என்று ஒரு எச்சரிக்கையை தான் செய்தார். இந்த நாடுகளிலிருந்து நம்முடைய தமிழர்களை விரட்டி அளிப்பதற்கு துணிகிற அந்த நாட்டு அரசுகள் அல்லது அந்தந்த நாடுகளில் உள்ள இனவெறியர்கள் அந்த நாடுகளில் வாழ்கிற சீனர்களுக்கு எதிராக வாழ செஞ்சுக் கொள்ள முடியும். என்ன காரணம்? ஒரு பலமான அரசு செஞ்சியின் அரசு அங்கே இருக்கிறது. எந்த நிமிடமும் அவர்களுக்கு உதவுவதற்கு பலம் என்ற சக்தியின் காரணமாக அந்த நாடுகளில் உள்ள சீனர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய தமிழர்கள் தான் இன்றைக்கு நாடிய சேனமாக இந்த நாடுகளிலே சொல்லுங்கள் குறிகளுக்கு ஆளாகிய நடிகர் என்ன மாநாடு நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 10 நாட்களுக்கு முன்னால் இதே ஜூலை 20ஆம் தேதி என்று சீனத்தின் தலைநகரான பீஜிங்கில் உலக சீன மாநாடு நடந்து முடிந்தது. எதற்காக அந்த மாநாடு என்று சொன்னால் நீங்கள் வியப்படுவீர்கள். உலகம் கூறாவும் இருக்கிற நாடுகளில் எல்லா நாடுகளிலும் அந்தந்த நாட்டு மக்கள் அவரவர்கள் தாய்மொழியை படிப்பதோடு இரண்டாவது மொழியாக சீன மொழியை படிக்க வைப்பது பற்றி ஆராய்வதற்காக அந்த மாநாடு. இந்த எண்ணமும் இந்த துணிவும் அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கிறது. சீன எண்ணம் உலகத்திலே தொன்மையான எண்ணம், சந்தேகமில்லை. சீன மொழி உலகத்தில் உள்ள தொன்மையான மொழிகளில் ஒன்று, சந்தேகமில்லை. ஆனாலும் அவர்கள் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு இப்போது 66 நாடுகளிலே வாழ்கிற சீனர்களின் பிரதிநிதிகள் 600 பேர் இங்கே கூடி சீன மொழியை 2ஆம் மொழியாக இந்த நாடுகளிலே உள்ள மக்களை படிக்க வைப்பதற்கு என்ன செய்வது என்பதை பற்றி ஆராய்ந்திருக்கிறார். இதற்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, சீனா வலிமையான நாடு என்பதை நிலைநாட்டிவிட்டது. உலகத்தில் வல்லரசுகளிலே சீனம் ஒன்று, யாரும் மறுக்க முடியாது. 2வது, பொருளாதார நிலைமையில் இந்த 30 ஆண்டுகளில் சீனம் மிக வலிமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் போராவும் சீனாவின் பொருட்கள் அந்தந்த நாட்டு சந்தைகளிலே உள்நாட்டுப் பொருள்களை அங்கே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு தூக்கப்படுகிறது. ஒன்று, அந்த நாடு ராணுவ ரீதியிலே வலிமையாயிருக்கிறது. 2வது, அந்த நாடு பொருளாதார ரீதியிலே வலிமையாயிருக்கிறது. இந்த ரெண்டும் அவர்களுக்கு ஒரு புதிய தன்மையை கொடுத்து தமிழர்கள் பொருளாதார ரீதியை வருகின்ற வேண்டும் என்பதை அழைத்திருக்கிறார். உலகத்தில் மரியாதை பெற வேண்டும் என்றால் எங்கள் மொழி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி, உலகத்தின் மூத்த மொழி, எல்லா மொழிகளுக்கும் இதுதான் தாய்மொழி என்று நமக்கு நாமே பேசிக் கொள்வதனால எந்த பயனும் இல்லை. இந்த மொழியை பேசிய மக்களின் நிலை என்ன? இந்த மொழியை பேசுகிற மக்கள் அடிமைகளாக இருப்பார்களானால், இந்த மொழியை பேசுகிற மக்கள் ஏழைகளாக வாழ்வார்களானால், இந்த மொழியை பேசுகிற மக்கள் சொந்த மொழியை வாழ முடியாமல் பல்வேறு நாடுகளிலே சிதறி போய் குற்றவாளிகளை செய்து இடமிடிகளை செய்து விளைபவர்களாக இருந்தால் அந்த மக்களின் மரியாதையும் போகும், அவருடைய மொழியின் மரியாதையும் போகும். வள்ளுவரும் தொல்காப்பியரும் பிறந்த இனம் நம்முடைய இனம் என்று சொல்வதிலே பயனில்லை. வள்ளுவரும் தொல்காப்பியரும் பிறந்த இந்த இனம் இன்றைக்கு அடிமை இனமாக இருக்கிறது என்று சொன்னால் உலகம் நம்மை மட்டும் மதிக்காமல் போக மதிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, வள்ளுவரையும் தொல்காப்பியரையும் கூட மதிக்க இந்த இனத்தை வலிமைப்படுத்த வேண்டும். அறிஞர் அறமானவர்கள் நல்ல யோசனைகளை எல்லாம் அதற்கு சொன்னார். வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் தொண்டாற்றுவதற்கு முன்வர வேண்டும். வெற்று தோஷங்களும் வீண் ஆரவானங்களும் மட்டுமே எந்த இயக்கத்தையும் அல்லது எந்த இனத்தையும் வளர்த்துவிடாது. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலம்தான் நம்முடைய இனத்தை உயர்த்த முடியும். சென்ற 100 ஆண்டுகள், 20ஆம் நூற்றாண்டில் நெற்றி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து அதற்கு முன்னாடியும் இருந்திருக்கிறார்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அறிஞர் சாவே சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லும் பொழுது சில முறையாலும் தமிழ் தேசிய காப்பியம் என்பதற்கான ஆதாரங்களை நான் சொன்னார்களே, அந்த நாளிலிருந்து இளங்கோடிகள் காலத்திலிருந்து எண்ணற்றவர்கள் நமக்கு உணர்வு ஊட்டுவதற்கு, தேசிய உணர்வு ஊட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டு நடிகளும் 100 நூற்றாண்டாலும் எந்த இனத்தின் வரலாற்றிலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தமிழ் அறிஞர்களும் நம்முடைய தலைவர்களும் அளப்பரிய தொண்டு செய்தார்கள். அதன் காரணமாக குறிகளுக்கானார்கள், வறுமை அவர்களை வாட்டியது, மக்களிடத்திலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு அவர்கள் மெழுகுவர்த்திகளாக உருகி உருகி இறையிலே இறுதியிலே அழிந்தே போனார். வரிசையாக பார்க்க மரநிலைகளிலிருந்து பாவாண்டர் பெருஞ்சத்திரனார் சாலையார் வரை அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எந்த அளவுக்கு அவர்களுடைய சொற்களுக்கு மரியாதை இருந்தது, வாழ்வையே அவர்கள் அர்ப்பணித்து அழிந்தே போனார்கள். எந்த பிரதிமையையும் எதிர்காலாமல் மக்களுக்காக இந்த தமிழர்களுக்கு உணர்வூட்டுவதற்காக எழுதினார்கள், பேசினார்கள், கொண்டாற்றினார்கள். இறுதியிலே இறுதி முற்று விடுகிற வரை அந்த பணியை செய்து அழிந்து போனார். அரசியல் துறையும் வாபு செல்வரான் சிங்காரவேலன் செந்தரமான் பெரியார் வரிசையார் எடுத்து பாருங்கள். நம்முடைய எழுத்தாளர் தொடர் பொன்னியில் பேசும்போது சொன்ன ஜீவாவின் மூச்சு எப்படி துடித்தது, இந்த மொழியின் இனத்தையும் இந்த நாட்டையும் அவர் மீட்பதற்காக ஜீவா எப்படியெல்லாம் பாடுபட்டார். வரிசையாக சொல்லலாம், நான் சில பேர்களை இங்கு விட்டதனாலே அவர்களை எல்லாம் ஒதுக்கி விட்டதாக தயவு செய்திருக்கிறதாக எடுத்துக்காட்டுக்காக சில சொன்னேன். இந்த நூற்றாண்டிலே தோன்றிய எத்தனை தலைவர்கள் எத்தனை தமிழறிஞர்கள் நமக்கு இந்த உணர்வை ஊட்டுவதற்காக எவ்வளவு பாடுபட்டார். இந்த மண்டபத்திலே நீங்கள் கூடியிருக்கிற ஏராளமான பேர் அந்த தலைவர்களாலே அந்த தமிழறிஞர்களாலே உணர்வூட்டப்பட்டவர்கள். நம்முடைய தலைமுறையைச் சேர்ந்த இந்த தோழர்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களை தவிர மற்றவர்களை சொல்கிறேன், அதாவது நடுவை இருந்ததற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் சென்ற நூற்றாண்டிலே 20 நூற்றாண்டு தலைவர்களாலும் தமிழறிஞர்களாலும் உணர்வு ஊட்டப்பட்டு நீங்கள் அந்த உணர்வு இன்னமும் உங்கள் உள்ளங்களிலே தகித்துக் கொண்டிருக்க நீங்கள் இன்னமும் இங்கே வந்து முடிக்கிறீர்கள். உங்கள் தலைமுறை மறைந்து போனால் அதற்கு பின்னால் என்ன யோசித்து பாருங்கள். இந்த உணர்வு பெற்ற தலைமுறை 20 நூற்றாண்டு தலைவர்களாலும் தமிழறிஞர்களாலும் தலைமுறை அறிவி போகுமையான இந்த தீபத்தை யார் ஏங்கி செல்வது, யார் இழலிலே கத்தளிக்கும் நம்முடைய தமிழ் மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு முன்வருவது, தயவு செய்து இந்த தலைமுறையைச் சேர்ந்த உணர்வூக்கப்பட்ட இந்த தலைமுறையைச் சேர்ந்த இந்த மக்கள் தாங்கள் வாழும் காலத்திலேயே அடுத்த தலைமுறைக்கு நல்வாழ்க்கையை அமைத்துவிட்டு போகாவிட்டால் எண்ணி பார்க்கவே அச்சமாக எங்கே கொண்டு போய் முடியும். தயவு செய்து சிந்தி எப்பாடுபட்டாலும் எதையும் செய்தார்களும் நம் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியே ஆக வேண்டும். அந்த கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட வருகிறேன். சரி, நம்முடைய அபியானம் என்ன சாதாரணமானதான். தங்க ஆரத்தில் இருந்திருந்த தமிழர்கள் அவர்களுடைய சாதனைகள் அல்லது காப்பிய காலத்து தமிழர்கள் அவர்களுடைய சாதனைகள் அதற்கு பின்னாலே பக்தி இலக்கிய காலத்திலே நம்முடைய தமிழறிஞர்களின் சாதனைகள் மன்னர்களின் சாதனைகள் ராஜராஜன் ராஜேந்திரன் போன்ற மன்னாதி மன்னர்களின் வெற்றிகள் வரிசையாக நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்முடைய வரலாற்றிலே ஏற்றதாகுதல் உண்டு. ஆனால் அந்த வரலாறு ஒரு வகையிலே கடினமான வரலாறு தான். அந்த சரிவு நமக்கு எங்கே தொடங்கிற்று? ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ராஜேந்திர சோழன் காலத்திலே எந்த புலிக்கொடி போட்ட கப்பல்கள் இந்த தென்கிழக்காசிய நாடுகள் பூராவிலும் சென்று அங்கே வெற்றி கொடி நாட்டினார்களோ, அங்கேயெல்லாம் பணியம் செய்து சிறந்தார்களோ, அங்கேயெல்லாம் புத்த சமயத்தை பரப்புவதிலே தமிழ் புத்த துறவிகள் முன்னின்றார்களோ, அதே ராஜேந்திர சோழனில் வெளிவந்த நம்முடைய தமிழர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலே அதே நாடுகளுக்கு, இலங்கைக்கு, பர்மாவுக்கு, இந்தோனேஷியாவுக்கு, மலேசியாவுக்கு, பிரிட்டிஷாரின் கப்பல்களிலே ஆறு நாடுகளைப் போல கொத்தடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட கொடுமை நடந்தது. ராஜேந்திர சோழனின் பரம்பரையில்தான் இருக்கிக் கொண்டு போனார்கள். இன்னும் நாம் ராஜேந்திர சோழனின் வெற்றி சிறப்பை சொல்லிக் கொண்டிருந்து என்ன பயன்? ஓ, எங்கள் ராஜேந்திர சோழனுடைய புலிக்கொடி இமயத்திலே பிறந்தது, கங்கை கரையிலே பிறந்தது, அங்கே கடாரத்திலே பிறந்தது என்று சொல்லி நமக்கு நாமே பெருமைப்பட்டுக் கொள்ளும் போது ஒரு தினம் யோசித்து பாருங்கள், இலங்கையில் நம்முடைய தமிழர்கள் என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மலேசியாவில் நம்முடைய தமிழர்களுக்கு உரிமை என்ன, பிற நாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்களின் நிலை என்ன, அதையெல்லாம் யோசித்து பார்க்காமல் ஏதோ கடந்த காலத்து வெற்றி சிறப்புகளை மட்டும் சொல்வதனாலே எந்த பயனும் இல்லை. இந்த யதார்த்தத்தை உணருங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்பது முக்கியமல்ல. இங்கே தமிழர் ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சியில் உள்ள குற்றங்குறைகள், தொழிலாளர்களை பற்றி விமர்சிப்பதற்கு இது ஏற்றம் அல்ல, இது இடம் அல்ல, அதற்கு போகவில்லை. இந்த தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் ஜனநாயக ரீதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர்களின் ஆட்சிகள் நடக்கின்றன. அண்டை நாடான இலங்கை தீவில் சிங்களவரோடு சேர்ந்து கருமாவும் போன்ற தமிழர்களும் இங்கே அமைச்சர்களாக பதவி வகிக்கிறார்கள். இலங்கை நாடாளுமன்றத்திலே இங்கே வந்திருக்கிறேன், நம்முடைய நண்பர் சிவாஜிலிங்கத்தில் அங்கே 18 பேர் அங்க வைக்கிறார்கள். மலைநர் தமிழர்களின் சார்பிலே மேலும் பலர் அங்க வைக்கிறார்கள். சிங்கப்பூரிலே ஒரு தமிழன் குடியரசுத் தலைவராக வர முடியது. ஏன் இந்தியாவிலே இன்றைக்கு குடியரசுத் தலைவராக ஒரு தமிழர் தான் வைத்திருக்கிறார். மலேசியா அரசிலே இன்னைக்கு அங்கே சில தமிழர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்திலே அங்க வைக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவின் நாடாளுமன்றத்திலே தமிழர்கள் அங்க வைக்கிறார்கள், ஒன்று ரெண்டு பேர் அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள். டாக்டர் இந்திரகுமார் மோரிஷஸ் தீவிர தீவுகளுக்கு சென்று வந்தார், அவர் சொல்கிறார் அங்கே எல்லாம் தமிழர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். பெரும் பொறுப்புகளிலே அவர்கள் இருக்க முடிகிறது. இப்படி அரசியல் அடையாளம் பல்வேறு வகையிலே பல்வேறு நாடுகளிலே நம்முடைய தமிழர்கள் கையில் இருக்கிறது, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அந்த அதிகாரம் தமிழர் நலனுக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்பதில்தான் கேள்வி. இந்தியாவில் வேறு எந்த இனத்தைச் சேர்ந்தவர், மிகப்பெரிய தேசிய இனமான இந்திய தேசிய இனத்தைச் சேர்ந்தவர் கூட இப்படி இந்தியாவுக்கு வெளியே பல்வேறு நாடுகளிலே அதிகார பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. நாம் இருக்கிறோம், நம்முடைய தமிழர்கள் அங்கெல்லாம் இருக்கிறார்கள். உண்மைதான். அதனாலே நம்முடைய இனத்திற்கு நம்முடைய மொழிக்கு வர வேண்டிய மதிப்பு என்பது வந்திருக்கிறதா? நம்மை அவர்கள் மதிக்கிறார்களா? ஏன் அவர்கள் நம்மை மதிக்க மறுக்கிறார்கள்? உதாரணத்துக்காக சொல்கிறேன், யாரையும் ஏளனம் செய்வதற்காக நான் சொல்லவில்லை. இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சராக கருகாமர் என்ற ஒரு தமிழர் இருக்கிறார். நம்ம நம்முடைய தமிழர்கள் அவரை தமிழாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை, சிங்களவர்களும் அவரை மதிக்கவில்லை. இப்படிப்பட்ட தமிழர்களினாலே இனத்துக்கு எப்படி பெருமை கிடைக்கும், இனத்தின் வாழ்வு எப்படி உயரும்? இந்தியாவின் குடியரசுத் தலைவராக ஒரு தமிழர் இருக்கிறார். இந்தியாவின் அமைச்சரவையிலே நிதி பொறுப்பு உட்பட அங்கே 12 தமிழர்கள் முக்கிய பொறுப்புகளிலே அமைச்சர்களாக இருக்கிறார். ஆனாலும் என்ன, நம்முடைய காவிரி பிரச்சனையிலே யார் போனாலும் கூட்டாக போய் கேட்டாலும் சரி, தனித்தனியாக போய் வந்தாடினாலும் சரி, கர்நாடகத்துக்காக மனது வைக்கிற போது தண்ணீர் விடுகிறார் இல்லாமல் எதுவும் செய்ய முடியவில்லை. எங்கே குறைபாடு இருக்கிறது? நான் கட்சிகள் மீது குற்றம் சாட்டுகிறேன், ஒன்றுமில்லை. பக்கத்திலே இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் கேரளத்திலே ஒரு முஸ்லிம் தலைவர் மதானி 7 காலத்திற்கு மேலாக ஒரு வழக்கிலே சிக்கல் வைக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் மதத்துக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் கேரள சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வருகிறார். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 114 சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்தவர்கள் கையெழுத்து போட்டு மதானியை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுக்கிறார். பாஜக உறுப்பினர்களின் தவிர சில ஆண்டுகளுக்கு முன்னாலே சிங்கப்பூரிலே பெரிய பிஸ்கட் வியாபாரியாக இருந்த ராஜன் பிள்ளை ஏதோ ஒரு வழக்கிலே அங்கே செலவாடி மோசடி வழக்கிலே விடுபட்டு டெல்லி சிறையில் இருந்து இறந்து போனார். ஆனால் கேரளத்தில் உள்ள சகல கட்சியிலும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் வந்து சேர்ந்து ராஜன் பிள்ளைக்காக குரல் கொடுத்தன. அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கினார்கள். நாடாளுமன்றத்தை நடவாணம் அடக்க விடாமல் செய்தார். சரி, அரபு நாடுகளில் போர் வந்தபோது, கன் வார் வந்தபோது அன்றைக்கு விபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். மதிப்புக்குரிய அறியாளர் நண்பர் உன்னிகிருஷ்ணன் அதிலே அமைச்சராக இருக்கிறார். அந்த உன்னிகிருஷ்ணன் கல்ஃப் வார் வந்தபோது அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று அந்த வாயில பல்வேறு இந்திய மக்களும் துடியாய் துடிக்கிறார். விமானம் கிடைக்க மாட்டேங்கிறது. இவர் போய் அங்கே உட்கார்ந்து முதலில் மலையாளிகள் கூறாலும் ஏர் விமானத்திலே பத்திரமாக தன்னுடைய மாநிலத்துக்கு அனுப்பி வைத்த பிற்பாடுதான் மற்றவர்களை போவதற்கு அனுமதிக்கிறார். அதை தவறு என்று நான் சொல்லவில்லை. அவருக்கு இருந்த உணர்வு ஏன் நமக்கு இல்லை? அதுதான் என்னுடைய கேள்வி. நம்முடைய கர்நாடகம் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவா சிறிய மாநிலத்திற்கு ஒரு மோதல், அங்கே இருக்கக்கூடிய கன்னடியர்களுக்கும் கோவானிகள் இருக்கக்கூடிய மோதல் குண்டரா முதலமைச்சராக இருக்கிறார். மத்தியிலே மதிப்புக்குரிய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். அங்கே கோவா அரசு ஒரு சார்பாக நடக்கிறது, அங்கே கன்னடக்கு எதிராக போலீஸ் சக்கமியம் செய்கிறது என்ற புகார் எழுகிறது. குண்டரா எச்சரிக்கை செய்கிறார். அவரும் இந்திரா காந்தி அவர்களும் ஒரே கட்சி. உடனடியாக இந்த கலவரத்தை நிறுத்தாவிட்டால், கன்னடருக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்படுகிற இந்த கலவரத்தை நிறுத்தாவிட்டால் எங்களுடைய கர்நாடக போலீஸ் என்பதை அடக்கும் என்று சொல்லக்கூடிய துணிவு குண்டராவுக்கு இருக்கிறது. ஆனால் கர்நாடகத்திலே நம்முடைய தமிழர்கள் உதைப்படுத்துவது அடிபடுத்துவது
அனுபவிப்பதை கூட நமக்கு சில மாயை வந்து கொள்கை. எப்படி இருக்கு காரண பிரச்சனை என்பது கட்சி பிரச்சனை அல்ல, அது தமிழர்களின் தேசிய பிரச்சனை. இந்த தமிழ்நாட்டில் ஆற்று பாசனத்தின் மூலம் விவசாயம் நடக்கிற நிலங்களில் 65% நிலம் காவிரி ஒன்றின் மூலம் மட்டுமே அங்கே விவசாயம் செய்கிறோம். அந்த 65% நிலங்களுக்கு தண்ணீர் தருகிறது. பாலாறிலிருந்து அங்கே தாமிரபரணி வரை இங்கே அடையாறுவரை எத்தனை ஆறுகள் இருந்தாலும் 65% ஒரு ஆறு பாக்கி 35% மற்ற எல்லா ஆறுகளும் செய்யும். அப்படியானால் காவிரி நிரந்தரமாக வறண்டு போகும்படியான நம்முடைய உணவு உற்பத்தியிலே 65% அடிபட்டு போகும். நாம் உணவுக்கு பிறகு எதிர்பார்த்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் இந்த தேசிய பிரச்சனையிலே நாம் எந்த அளவுக்கு பொறுப்போடு நடந்து கொண்டோம், எந்த அளவுக்கு பொறுப்போடு நடந்து யார் என்றாலும் இது ஒரு தேசிய பிரச்சனை, ஒன்றுபட்டு டெல்லி ஒரு போராட்டம் எடுத்திருப்போமே, ஆனால் நம்ம திருத்தக்கூடிய உரிமையை நிலைநாட்டி இருக்க முடியும் செய்ய முடியும். கட்சி கொடுத்திருக்கிறது, மதம் கொடுத்திருக்கிறது, சாதி கொடுத்திருக்கிறது, எல்லாம் சேர்ந்து தமிழனை சீரழிக்கின்றன. இந்த தாய் தமிழம் பலமாக இல்லாமல் போன காரணத்தினாலேதான் அண்டை மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்களும் அண்டை நாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்களும் சொல்லாத பேருந்துக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார். நாம் செய்த தவறுக்கு நமக்கு தண்டனை கொடுப்பது என்பது நியாயம். ஆனால் நாம் செய்த தவறுக்கு நம்முடைய சகோதரர்கள் அண்டை மாநிலங்களிலும் அண்டை நாடுகளிலும் வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் தண்டனை அனுப்பியிருக்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயமானது? யூதனத்தை பற்றி அறிஞர் நறுமானவர்கள் வரையில் குறிப்பிட்டார்கள். 1940 முற்றுமா அழிந்து போன அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தவர் என ஒரு நாட்டிலே மட்டுமல்ல உலகம் தூராவும் பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்த அந்த இனம் எழுந்து நின்று இன்றைக்கு தன்னை சுற்றிலும் இருக்கிற 27 அராபிய நாடுகளையும் எதிர்த்து போராடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களுக்கு சொந்த மண் என்று எந்த மண்ணின் மீது உரிமை கொண்டாடினார்களோ அந்த பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதிக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டு வறண்டு கிடக்கிற அந்த பகுதியை சோலைமனமாக்கி எந்திரமயமாக்கி எல்லா வகையிலும் அதை இன்றைக்கு பொருளாதார ஸ்திதியிலே சிறக்க வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே செத்து போன மொழியான ஹீப்ரு மொழிக்கு உயிர் கொடுத்து அதை உயிர்ப்பித்து நடமாடப்பட்டிருக்கிறார். எந்த நாட்டிலே யூதர்கள் வாழ்ந்தாலும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஹீப்ரு மொழியை கட்டாயமாக கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் படித்தே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக எவ்வளவு செலவு வேண்டுமானாலும் செய்தார். என்றும் உள்ள தென்றமிழ் என்று நமக்கு நாமே பேசி என்ன பயன்? நம்முடைய கவிஞர் காசி ஆனந்தன் அடிக்கடி வருத்தப்படுகிறார்கள், தமிழிலும் பேசிப் போகிறார்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் அந்த நிலை வருகிறது? யூதர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு நமக்கு வேண்டாமா? ஈப்ரு மொழியை விட எத்தனையோ வகையிலே சிறந்தது நம்முடைய மொழி. நம்முடைய மனோமணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் பாடினாரிலே சீரமைச்சரன் குந்தராத மொழி தமிழ் மொழி என்று அப்படியெல்லாம் பெருமை இருந்தும் சங்க இலக்கியத்திலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை இருக்கிற அத்தனை இலக்கியங்களிலும் தமிழ் எப்படியெல்லாம் சிறப்பித்து சொல்லப்படுகிறது என்பதை புலவர் அறிவுடன் நம்பி வரிசையாக சொன்னாரே. உங்களுக்கு எல்லாம் இருந்து என்ன செய்ய? இந்த மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம்
வெளியார் படையெடுப்பு அல்ல, வெளியாரின் அன்பாட்டு படையெடுப்பு அல்ல, நானே காரணம். நம்முடைய தமிழ் மக்களுக்கு ஆங்கிலத்தின் மேல் இருக்கக்கூடிய மோகம், பிற மொழிகளின் மேல் இருக்கக்கூடிய மோகம் நம்முடைய மொழியை அழித்துக் கொண்டிருக்கிறது. இவற்றிலிருந்து நம்முடைய மொழியை, நம்முடைய மக்களையும் நாம் மீட்டாக வேண்டும். தாய் தமிழகம் எந்த அளவுக்கு இதை செய்கிறதோ அந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் புதிய பலங்கிறார். நீங்கள் ஐந்தாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் ஆட்சியிலே தொடங்கி பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் ஆட்சி வரை நம்முடைய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நம்முடைய அரசுகள் ஏற்படுத்தப்பட்டன. பல்லவ வழியிலே வந்தவர்கள், சோழர் வழியிலே வந்தவர்கள், பாண்டிய வழியிலே வந்தவர்கள் தான் இங்கே ஆட்சி நடத்தினார்கள். பர்மாவே, மலேசியாவே, இந்தோனேஷியாவே போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டு வரை அந்த அரசுகள் நன்றாகத்தான் நடந்தன. காரணம், அந்த அரசுகளுக்கும் தமிழ்நாட்டில் இருந்த அரசுகளுக்கும் இடையே நெருக்கமான உறவு இருந்தது. அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் இங்கிருந்து படகு சென்று உதவி செய்தது. ஆனால் பிற்கால சோழ காலத்திலே ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு மேலாக சோழர்களும் பாண்டியர்களும் ஒருவர் அடித்துக் கொண்டு இறுதியிலே கலவீனப்பட்டு போய் விஜயநகர் ஆட்சிக்கு இந்த தமிழகத்தை ஏற்படுத்தியிருந்தார். இன்றைக்கு காலையிலிருந்து வெவ்வேறு அரங்கங்களிலே, வெவ்வேறு தலைப்புகளிலே நீங்கள் பல அறிஞர் பெருமக்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றியிருக்கிறார்கள். ஏராளமான விவரங்களை உங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறார். இங்கிருந்து நீங்கள் செல்லும் பொழுது முழுமையானவர்களாக, முழு நிறைவு பெற்றவர்களாக, சிறந்த உணர்வு பெற்றவர்களாக நீங்கள் உங்கள் ஊர்களுக்கு செல்லும் வகையிலே அவர்கள் உங்களுக்கு ஏராளமான விவரங்களை உங்களுக்கு அளித்துக் கொண்டார்கள். உலகத் தமிழர் பேரமைப்பு என்பது உலகம் ஊராக இருக்கக்கூடிய தமிழர்களை அவர்களுக்கு மொழி, இனம் ஆகிய உணர்வுகளை ஊட்டி கட்சி, ஜாதி, மதம், இன்னும் வெவ்வேறு எல்லைகளுக்கு அப்பால் அவர்களை ஒன்று திரட்டுவதுதான் இந்த உலகத் தமிழர் பேரமைப்பின் அடிப்படை நோக்கம். வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் இங்கே எல்லாம் அவர்கள் நாடுகளிலே அவர்கள் அடைகிற துயரங்களை எல்லாம் இங்கே ஆதங்களோடு சொன்னார். மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த மாநிலங்களில் எல்லாம் அவர்கள் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் சொன்னார். உலகம் போனாலும் எந்த நாட்டிலே தமிழன் வாழ்ந்தாலும் அல்லது இந்தியாவின் எந்த மாநிலத்திலே தமிழன் வாழ நேர்ந்தாலும் அவர்களெல்லாம் அவர்கள் வாழ்கிற நாடுகளிலே அந்தந்த நாட்டு அரசுகளாலே, மக்களாலே மதிக்கப்பட வேண்டுமானால் இந்த தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உணவு பெற்றவர்களாக இருந்தால்தான் அவர்களுக்கு மரியாதை உண்டு இல்லாவிட்டார். 1949 செஞ்சி இனம் வளர்ந்தது உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய தலைவர் மாபெரும் தலைவர் மாசேந்திரன் அவர்கள் தலைமையிலே செஞ்சி இனம் உதயமான, செஞ்சி இனம் உதயமான சில மாதங்களில் அந்த தலைவர் மாசேந்திரன் அவர்கள் ஒரு அறிவிப்பை உலக நாடுகளுக்கு செய்தார். என்ன அந்த அறிவிப்பு? இலங்கை பர்மாவிலிருந்து பிலிப்பைன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே நம்முடைய தமிழர்கள் பரவி கிடக்கிறோம். நம்மை விட பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையிலே இந்த நாடுகளிலே சீனர்கள் வாழ்கிறார். அவர்கள் நிலை ரொம்ப மோசமாகத்தான் இருந்தது. நம்மை போல மாசேஜன் சொன்ன
அண்டை நாடுகளிலே வாழக்கூடிய சீன மக்கள், அந்தந்த நாட்டு மக்கள், அவர்களுக்குள்ள எல்லா உரிமைகளும் அளிக்கப்பட்டாக வேண்டும். இது தவறுமையானால் அதை பார்த்துக் கொண்டு செஞ்சு நாம் சும்மா இருக்காது என்று ஒரு எச்சரிக்கையை நான் செய்கிறேன். இந்த நாடுகளிலிருந்து நம்முடைய தமிழர்களை விரட்டி அடிப்பதற்கு துணிகிற அந்த நாட்டு அரசுகள் அல்லது அந்தந்த நாடுகளில் உள்ள இனவெறியர்கள் அந்த நாடுகளில் வாழ சீனர்களுக்கு எதிராக வாழ செஞ்சு கொள்ள முடியும். என்ன காரணம்? ஒரு பலமான அரசு, செஞ்சியின் அரசு அங்கே இருக்கிறது. எந்த நிமிடமும் அவர்களுக்கு உதவுவதற்கு பலம் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த நாடுகளில் உள்ள சீனர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய தமிழர்கள் தான் இன்றைக்கு நாடிய தினமாக இந்த நாடுகளிலே சொல்லணும்னா அந்த கொடுமைகளுக்கு ஆளாகிய நடிகலாம். என்னமானாலே நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 10 நாட்களுக்கு முன்னால் இதே ஜூலை 20 என்று சீனத்தின் தலைநகரான பீஜிங்கில் உலக சீன மாநாடு நடந்து முடிந்தது. எதற்காக அந்த மாநாடு என்று சொன்னால் நீங்கள் வியப்படுவீர்கள். உலகம் கூறாகவும் இருக்கிற நாளில் எல்லா நாடுகளிலும் அந்தந்த நாட்டு மக்கள் அவரவர்கள் தாய்மொழியை படிப்பதோடு இரண்டாவது மொழியாக சீன மொழியை படிக்க வைப்பது பற்றி ஆராய்வதற்காக அந்த மாநாடு. இந்த எண்ணமும் இந்த துணிவும் அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கிறது. சீன எண்ணம் உலகத்திலே தொன்மையான எண்ணம், சந்தேகமில்லை. சீன மொழி உலகத்தில் உள்ள தொன்மையான மொழிகளில் ஒன்று, சந்தேகமில்லை. ஆனாலும் அவர்கள் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு இப்போது 66 நாடுகளிலே வாழ்கிற சீனர்களின் பிரதிநிதிகள் 600 பேர் அங்கே கூடி சீன மொழியை 2வது மொழியாக இந்த நாடுகளில் உள்ள மக்களை படிக்க வைப்பதற்கு என்ன செய்வது என்பதை பற்றி ஆராய்ந்திருக்கிறார். இதற்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, சீனா வலிமையான நாடு என்பதை நிலைநாட்டிவிட்டது. உலகத்தில் வல்லரசுகளிலே சீனம் ஒன்று, யாரும் மறுக்க முடியாது. 2வது, பொருளாதார நிலைமையில் இந்த 30 ஆண்டுகளில் சீனம் மிக வலிமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் மூலமாகவும் சீனாவின் பொருட்கள் அந்தந்த நாட்டு சந்தைகளிலே, உள்நாட்டு பொருள்களை அங்கே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு தூக்கப்படுகின்றன. ஒன்று, அந்த நாடு ராம ரீதியிலே வலிமையாயிருக்கிறது. 2வது, அந்த நாடு பொருளாதார ரீதியிலே வலிமையாயிருக்கிறது. இந்த ரெண்டும் அவர்களுக்கு ஒரு புதிய தன்மையை கொடுத்து நம்முடைய தமிழர்கள் பொருளாதார ரீதியை வழங்கப்பட வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். மரியாதை வர வேண்டும் என்றால் எங்கள் மொழி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி, உலகத்தின் மூத்த மொழி, எல்லா மொழிகளுக்கும் இதுதான் தாய்மொழி என்று நமக்கு நாமே பேசிக் கொள்வதாலே எந்த பயனும் இல்லை. இந்த மொழியை பேசுகிற மக்களின் நிலை என்ன? இந்த மொழியை பேசுகிற மக்கள் அடிமைகளாக இருப்பார்களான, இந்த மொழியை பேசுகிற மக்கள் ஏழைகளாக வாழ்வார்களானால், இந்த மொழியை பேசுகிற மக்கள் சொந்த மொழியை வாழ முடியாமல் பல்வேறு நாடுகளிலே சிதறி போய் குற்றவாளிகளை செய்து எடுபடிகளை செய்து விளைபவர்களாக இருந்தால் அந்த மக்களின் மரியாதையும் போகும், அவருடைய மொழியின் மரியாதையும் போகும். வள்ளுவரும் தொல்காப்பியரும் பிறந்த இனம் நம்முடைய இனம் என்று சொல்வதிலே பயனில்லை. வள்ளுவரும் தொல்காப்பியரும் பிறந்த இந்த இனம் இன்றைக்கு அடிமை இனமாக இருக்கிறது என்று சொன்னால் உலகம் நம்மை மட்டும் மதிக்காமல் போக மதிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, வள்ளுவரையும் தொல்காப்பியரையும் கூட மதிக்க. இந்த இனத்தை வலிமைப்படுத்த வேண்டும். அறிஞர் அறமானவர்கள் நல்ல யோசனைகளை எல்லாம் அதற்கு சொன்னார். மதிக்கக்கூடிய இளைஞர்கள் வருவதற்கு முன்பு வர வேண்டும். வெற்று தோஷங்களும் வீண் ஆரவாரங்களும் மட்டுமே எந்த இயக்கத்தையும் அல்லது எந்த இனத்தையும் வளர்த்துவிட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலம்தான் நம்முடைய இனத்தை உயர்த்த முடியும். சென்ற நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து அதற்கு முன்னாடியும் இருந்திருக்கிறார்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அறிஞர் சாவே சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லும்பொழுது சிறப்புரையாலும் தமிழ் தேசிய காப்பியம் என்பதற்கான ஆதாரங்களை அவர் சொன்னார்களே. அந்த நாளிலிருந்து இளங்கோடிகள் காலத்திலிருந்து எண்ணற்றவர்கள் நமக்கு உணர்வு ஊட்டுவதற்கு, தேசிய உணர்வு ஊட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டு நடிகளும் ஒரு நூற்றாண்டு காலம் எந்த இனத்தின் வரலாற்றிலும் இல்லாதவர்கள் நம்முடைய தமிழ் அறிஞர்களும் நம்முடைய தலைவர்களும் அளப்பரிய தொண்டு செய்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் பல்வேறு கொடுமைகளுக்கானார்கள். வறுமை அவர்களை வாட்டியது, மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு அவர்கள் மெழுகுவர்த்திகளாக உருகி இறையில இறுதியிலே அழிந்தே போனார்கள். மரநிலைகளிலிருந்து பாவாண்டர் பெருஞ்சத்திரநாத் சாலையார் வரை அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எந்த அளவுக்கு அவர்களுடைய சொற்களுக்கு மரியாதை இருந்தது, வாழ்வையே அவர்கள் அர்ப்பணித்து அழிந்தே போனார்கள். எந்த பிரதிமையையும் எதிர்காலாமல் மக்களுக்காக, இந்த தமிழர்களுக்கு உணர்வூட்டுவதற்காக எழுதினார்கள், பேசினார்கள், கொண்டாடினார்கள். இறுதி மூச்சு விடுகிற வரை அந்த பணியை செய்து அழிந்து போனார். அரசியல் துறையும் வாபு சிதம்பரம், சிங்காரமேனன், செண்பகராம், பெரியார், வரிசையார் எடுத்து பாருங்கள். என்னுடைய எழுத்தாளர் தோழர் பொன்னியிலன் பேசும்போது சொன்னார்கள், ஜீவாவின் மூச்சு எப்படி துடித்தது, இந்த மொழியின் இனத்தையும் இந்த நாட்டையும் அவர் மீட்பதற்காக ஜீவா எப்படியெல்லாம் பாடுபட்டார். வரிசையாக சொல்லலாம், நான் சில பேர்களை இங்கு விட்டதனாலே அவர்களை நம்பிக்கை விட்டதாக தயவு செய்திருக்கிறதார்கள். எடுத்துக்காட்டுக்காக சில சொன்னேன், சென்ற நூற்றாண்டிலே தோன்றிய எத்தனை தலைவர்கள், எத்தனை தமிழறிஞர்கள் நமக்கு இந்த உணர்வை ஊட்டுவதற்காக எவ்வளவு பாடுபட்டார். இன்றைக்கு இந்த மண்டபத்திலே இங்கே கூடியிருக்கிற ஏராளமான பேர் அந்த தலைவர்களாலே, அந்த தமிழறிஞர்களாலே உணர்வூட்டப்பட்டவர்கள். நம்முடைய தலைமுறையைச் சேர்ந்த இந்த தோழர்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களை தவிர மற்றவர்களை சொல்கிறேன், அதாவது நடுவே இதற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் சென்ற நூற்றாண்டிலே 20ஆம் நூற்றாண்டு தலைவர்களாலும் தமிழறிஞர்களாலும் உணர்வு ஊட்டப்பட்டு நீங்கள் அந்த உணர்வு இன்னமும் உங்கள் உள்ளங்களிலே தகித்துக் கொண்டிருக்க நீங்கள் இன்னமும் இங்கே வந்து கூறுகிறீர்கள். உங்கள் தலைமுறை மறைந்து போனால் அதற்கு பின்னால் என்ன யோசித்து பாருங்கள். இந்த உணர்வு பெற்ற தலைமுறை, 20ஆம் நூற்றாண்டு தலைவர்களாலும் தமிழறிஞர்களாலும் ஊட்டப்பட்ட இந்த தலைமுறை அருகி போகுமையான இந்த தீபத்தை யார் ஏந்தி செல்வது, யார் இளநிலையை கத்தளிக்கும் நம்முடைய தமிழ் மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு முன்வருவது, தயவு செய்து யோசி. இந்த முறையைச் சேர்ந்த உணர்வூட்டப்பட்ட இந்த தலைமுறையைச் சேர்ந்த இந்த மக்கள் தாங்கள் வாழும் காலத்திலேயே அடுத்த தலைமுறைக்கு நல்வாழ்க்கையை அமைத்து விட்டு போகாவிட்டால் எண்ணி பார்க்கவே அச்சமாக எங்கே கொண்டு போய் முடியும். எப்பாடுபட்டாகிலும் எதையும் செய்தாகிலும் நமக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியே ஆக வேண்டும். அந்த கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சரி, நம்முடைய தமிழகம் என்ன சாதாரணமானதான் சங்காலத்தில் இருந்திருந்த தமிழர்கள் அவர்களுடைய சாதனைகள் அல்லது சாத்திய காலத்து தமிழர்கள் அவர்களுடைய சாதனைகள் அதற்கு பின்னாலே பக்தி இலக்கிய காலத்திலே நம்முடைய தமிழர்களின் சாதனைகள் மன்னர்களின் சாதனைகள் ராஜராஜன் ராஜேந்திரன் போன்ற மன்னாதி மன்னர்களின் வெற்றி வரிசையாக நீங்கள் எடுத்து பாருங்க. நம்முடைய வரலாற்றிலே ஏற்றதாழ்வுகள் உண்டு, ஆனால் அந்த வரலாறு ஒரு வகையில் கடினமான வரலாறு தான். அந்த சரிவு நமக்கு எங்கே தொடங்கிற்று? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராஜேந்திர சோழன் காலத்திலே எந்த புலிக்கொடி போட்ட கப்பல்கள் இந்த தென்கிழக்காசிய நாடுகள் பூராவிலும் சென்று அங்கே வெற்றி கொடி நாட்டினார்களோ, அங்கேயெல்லாம் மணியில் சிறந்தார்களோ, அங்கேயெல்லாம் புத்த சமயத்தை பரப்புவதிலே தமிழ் புத்த துறவிகள் முன்னின்றார்களோ, அதே ராஜேந்திர சோழனின் வெளிவந்த நம்முடைய தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலே அதே நாடுகளுக்கு இலங்கைக்கு பர்மாவுக்கு இந்தோனேசியாவுக்கு மலேசியாவுக்கு பிரிட்டிஷாரின் கப்பல்களிலே 6 மாடுகளைப் போல கொத்தடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட கொடுமை நடந்தது. ராஜேந்திர சோழனின் பரம்பரையில் தான் எப்படி கொண்டு போனார்கள்? இன்னும் நாம் ராஜேந்திர சோழனின் வெற்றி சிறப்பை சொல்லிக் கொண்டிருந்தது என்ன பயன்? ஓ, இங்கு ராஜேந்திர சோழனுடைய புலிக்கொடி மேற்கிலே பிறந்தது, கங்கை கரையிலே பிறந்தது, அங்கே கடாரத்திலே பிறந்தது என்று சொல்லி நமக்கு நாமே பெருமைப்பட்டுக் கொள்ளும் போது ஒரு தினம் யோசித்து பாருங்கள், இலங்கையிலே நம்முடைய தமிழர்கள் என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மலேசியாவில் நம்முடைய தமிழர்களுக்கு உரிமை என்ன, பிற நாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்களின் நிலை என்ன, அதையெல்லாம் யோசித்து பார்க்காமல் ஏதோ கடந்த காலத்து வெற்றி சிறப்புகளே மட்டும் சொல்வதனாலே எந்த பயனும் இல்லை. இந்த யதார்த்தத்தை உணருங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு இன்றைக்கு தமிழ்நாடு புதுவையிலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது முக்கியமல்ல, இங்கே தமிழர் ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சியில் உள்ள குற்றங்குறைகள் தொழிலாளர்களை பற்றி விமர்சிப்பதற்கு இது ஏற்றம் அல்ல, இது இடம் அல்ல, அதற்கு போகவில்லை. இந்த தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் ஜனநாயக ரீதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர்களின் ஆட்சிகள் நடக்கின்றன. அண்டை நாடான இலங்கை தீவில் சிங்களரோடு சேர்ந்து கருமாவும் போன்ற தமிழர்களும் இங்கே அமைச்சர்களாக பதவி வகிக்கிறார். இலங்கையின் நாடாளுமன்றத்திலே இங்கே வந்திருக்கிற நம்முடைய நண்பர் சிவாஜிலிங்கத்தைப் போல அங்கே 18 பேர் அங்க வைக்கிறார்கள். மலையாள தமிழர்களின் சார்பிலே மேலும் பலர் அங்க வைக்கிறார்கள். சிங்கப்பூரிலே ஒரு தமிழன் குடியரசுத் தலைவராக வர முடியாது, ஏன் இந்தியாவிலே இன்றைக்கு குடியரசுத் தலைவராக ஒரு தமிழர் தான் வைத்திருக்கிறார். மலேசியா அரசிலே இன்னைக்கு அங்கே சில தமிழர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்திலே அங்க வைக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவின் நாடாளுமன்றத்திலே தமிழர்கள் அங்க வைக்கிறார்கள், 1-2 பேர் அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள். டாக்டர் இந்தர்குமார் மோரிஷஸ் தீவிரமின் தீவுகளுக்கு சென்று வந்தார், அவர் சொல்கிறார் அங்கேயெல்லாம் தமிழர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். பெரும் பொறுப்புகளிலே அவர்கள் இருக்க முடிகிறது. இப்படி அரசியல் அதிகாரம் பல்வேறு வகையிலே பல்வேறு நாடுகளிலே நம்முடைய தமிழர்கள் கையில் இருக்கிறது, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அந்த அதிகாரம் தமிழர் நலனுக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்பதிலே நான் கேள்வி.
இந்தியாவின் வேறு எந்த இடத்தைச் சேர்ந்தவர், மிக பெரிய தேசிய இனமான இந்தி தேசிய இனத்தைச் சேர்ந்தவர் கூட இப்படி இந்தியாவுக்கு வெளியே பல்வேறு நாடுகளிலே அறியாத பொறுப்புகளிலே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. நாம் இருக்கிறோம், நம்முடைய தமிழர்கள் நம்பியெல்லாம் இருக்கிறார்கள். உண்மைதான். அதனாலே நம்முடைய இனத்திற்கு நம்முடைய மொழிக்கு வர வேண்டிய மதிப்பு என்பது வந்திருக்கிறதா? நம்மை அவர்கள் மதிக்கிறார்களா? ஏன் அவர்கள் நம்மை மதிக்க மறுக்கிறார்கள்? உதாரணத்துக்காக சொல்கிறேன். யாரையும் ஏளனம் செய்வதற்காக நான் சொல்லவில்லை. இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சரால் கண்காமர் என்ற ஒரு தமிழர் இருக்கிறார். நம்முடைய தமிழர்கள் அவரை தமிழாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. சிங்களவர்களும் அவரை மதிக்கவில்லை. இப்படிப்பட்ட தமிழர்களினாலே இனத்துக்கு எப்படி பெருமை கிடைக்கும், இனத்தின் வாழ்வு எப்படி உயரும்? இந்தியாவின் குடியரசுத் தலைவராக ஒரு தமிழர் இருக்கிறார். இந்தியாவின் அமைச்சரவையிலே நிதி பொறுப்பு உட்பட அங்கே 12 தமிழர்கள் முக்கிய பொறுப்புகளிலே அமைச்சர்களாக இருக்கிறார். ஆனாலும் என்ன, நம்முடைய காவிரி பிரச்சனையிலே யார் போனாலும் கூட்டாக போய் கேட்டாலும் சரி, தனித்தனியாக போய் வந்தாடினாலும் சரி, கர்நாடகத்துக்காரன் மனசு வைக்கிற போது தண்ணீர் அடிக்கிறார். எல்லாருக்கும் எதுவும் செய்ய முடியவில்லை. எங்கே குறைபாடு இருக்கிறது? நான் கட்சிகள் நிறுத்தம் ஒன்றுமில்லை. பக்கத்திலே இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் கேரளத்தில் ஒரு முஸ்லீம் தலைவர் மதானி 7 காலத்திற்கு மேலாக ஒரு வழக்கிலே சிக்க வைக்கப்பட்டு சிறையில் இருந்தார். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் மதிப்புக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் கேரள சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வருகிறார். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 114 சட்டமன்ற உறுப்பினர் எல்லா கட்சிகளும் சேர்ந்தவர்கள் கையெழுத்து போட்டு மதானியை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவரிடம் மனு கொடுத்தார். பாஜக உறுப்பினர்களின் பதில், சில ஆண்டுகளுக்கு முன்னாலே சிங்கப்பூரிலே பெரிய பிஸ்கட் வியாபாரியாக இருந்த ராஜன் சுரை ஏதோ ஒரு வழக்கிலே அந்நிய செலவாடி மோசடி வழக்கிலே பிடிபட்டு டெல்லி சிறையில் இருந்து இறந்து போனார். ஆனால் கேரளத்தில் உள்ள சகல கட்சியிலும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியிலும் வந்து சேர்ந்து ராஜன் பிள்ளைக்காக குரல் கொடுத்தன. அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கினார்கள். நாடாளுமன்றத்தை நடவாங்க அடக்க விடாமல் செய்தார். சரி, அரபு நாடுகளில் போர் வந்தபோது, கல்ஃப் வார் வந்தபோது அன்றைக்கு விபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். மதிப்புக்குரிய எனது நண்பர் உன்னிகிருஷ்ணன் அதிலே அமைச்சராக இருக்கிறார். அந்த உன்னிகிருஷ்ணன் கல்ஃப் வார் வந்தபோது அங்கிருந்து வெளியே விட வேண்டும் என்று அந்த வாலிபர் பல்வேறு இந்திய மக்களும் துடியாய் துடிக்கிறார். விமானம் கிடைக்க மாட்டேங்கிறது. இவர் போய் அங்கே உட்கார்ந்து முதலில் மலையாளிகளுக்கு ஏர் விமானத்திலே பத்திரமாக தன்னுடைய மாநிலத்திற்கு அனுப்பி வைத்த பிற்பாடுதான் மற்றவர்களை போவதற்கு அனுமதிக்கிறார். அதை தவறு என்று நான் சொல்லவில்லை. அவருக்கு இருந்த உணர்வு ஏன் நமக்கு இல்லை? அதுதான் என்னுடைய கேள்வி.
நம்முடைய கர்நாடகத்திற்கும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவா சிறிய மாநிலத்திற்கும் ஒரு மோதல், அங்கே இருக்கக்கூடிய கன்னடியர்களுக்கும் கோவானியர்களுக்கும் மோதல். குண்டலா இங்கே முதலமைச்சராக இருக்கிறார். மத்தியிலே மதிப்புக்குரிய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். அங்கே கோவா அரசு ஒரு சார்பாக நடக்கிறது, அங்கே கன்னடர்களுக்கு எதிரான போலீஸ் சக்கமியம் செய்கிறது என்ற புகார் எழுகிறது. குண்டரா எச்சரிக்கை செய்கிறார். நான் அவரும் இந்திரா காந்தி அவர்களும் ஒரே கட்சி. உடனடியாக இந்த கலவரத்தை நிறுத்தாவிட்டால், கன்னடர்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்படுகிற இந்த கலவரத்தை நிறுத்தாவிட்டால் எங்களுடைய கர்நாடக போலீஸ் என்றதை அடக்கும் என்று சொல்லக்கூடிய துணிவு குண்டராவுக்கு இருக்கிறது. ஆனால் கர்நாடகத்திலே நம்முடைய தமிழர்கள் வகைப்பட்டுக் கொள்கிறது, அடிப்பட்டுக் கொள்கிறது. அதுதான் தெரிவிப்பதிலே கூட நமக்கு சில மாயை என்று குறிக்கிறது. காரை பிரச்சனை என்பது கட்சி பிரச்சனை அல்ல, அது தமிழர்களின் தேசிய பிரச்சனை. இந்த தமிழ்நாட்டில் ஆற்று பாசனத்தின் மூலம் விவசாயம் நடக்கிற நிலங்களில் 65% நிலம் காவிரி ஒன்றின் மூலம் மட்டுமே அங்கே விவசாயம் செய்கிறார். அந்த 65% நிலங்களுக்கு தண்ணீர் தருகிறது. பாலாறிலிருந்து அங்கே தாமரமணி வரை, இங்கே பழையாறு வரை எத்தனை ஆறுகள் இருந்தாலும் 65% ஒரு ஆறு பாக்கி 35% மற்ற எல்லா ஆறுகளும் செய்யும். அப்படியானால் காவிரி நிரந்தரமாக வறண்டு போகும்படியான நம்முடைய உணவு உற்பத்தியிலே 65% அடிபட்டு போகும். நாம் உணவுக்கு பிறகு எதிர்பார்த்து இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும்.
ஆனால் இந்த தேசிய பிரச்சனையிலே நாம் எந்த அளவுக்கு பொறுப்போடு நடந்து கொண்டோம், எந்த அளவுக்கு பொறுப்போடு நடந்து யார் என்றாலும் இது ஒரு தேசிய பிரச்சனையை ஒன்றுபட்டு டெல்லியை ஒரு போராட்டம் எடுத்துக்கோமே, ஆனால் நம்ம திருத்தக்கூடிய உரிமையை நிலைநாட்டி இருக்க முடியும், செய்ய முடியும். கட்சி கொடுத்திருக்கிறது, மதம் கொடுத்திருக்கிறது, சாதி கொடுத்திருக்கிறது, எல்லாம் சேர்ந்து தமிழனை சீரழிக்கின்றன. இந்த தாய் தமிழன் பலமாக இல்லாமல் போன காரணத்தினாலே தான் அண்டை மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்களும் அண்டை நாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்களும் சொல்லாத துயரங்களுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார். நாம் செய்த தவறுக்கு நமக்கு தண்டனை கொடுப்பது என்பது, ஆனால் நாம் செய்த தவறுக்கு நம்முடைய சகோதரர்கள் அண்டை மாநிலங்களிலும் அண்டை நாடுகளிலும் வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் தண்டனை அனுபவிக்கிறார்கள். இது எந்த வகையான நியாயமானது? யூதனத்தை பற்றி அறிஞர் நறுமானவர்களுடைய வரையில் குறிப்பிட்டார்கள். 1940 முற்றுமா அழிந்து போன அழிக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒரு இனம், ஒரு நாட்டிலே மட்டுமல்ல உலகம் தூரம் பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்த அந்த இனம் எழுந்து நின்றது.
இன்றைக்கு தன்னை சுற்றிலும் இருக்கிற 27 அராபிய நாடுகளையும் எடுத்து போராடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களுக்கு சொந்த மண் என்று எந்த மண்ணின் மீது உரிமை உண்டாடினார்களோ அந்த பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதிக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டு வறண்டு கிடக்கிற அந்த பகுதியை சோலைமனமாக்கி எந்திரமயமாக்கி எல்லா வகையிலும் அதை இன்றைக்கு பொருளாதார பகுதியிலே சிறக்க வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே செத்து போன மொழியான ஹீப்ரு மொழிக்கு உயிர் கொடுத்து அதை உயிர்ப்பித்து நடமாடுத்திருக்கிறார். எந்த நாட்டிலே யூதர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஹீப்ரு மொழியை கட்டாயமாக கட்டுப்படுத்தார்கள். நீங்கள் படித்தே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக எவ்வளவு செலவு வேண்டுமானாலும் செய்தார். என்றும் உள்ள தென்றமிழ் என்று
நமக்கு எல்லாமே பேசி என்ன பயம்? நம்முடைய கவிஞர் காசி ஆனந்தன் அடிக்கடி வருத்தப்படுகிறாரே, தமிழிலும் பேசிக் கொள்கிறார்கள், தமிழ்நாட்டு தமிழ் என்று சொல்கிறார்கள். ஏன் அந்த நிலை நடக்கிறது? யூதர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு நமக்கு வேண்டாமா? ஹீப்ரு மொழியை விட எத்தனையோ வகையிலே சிறந்தது நம்முடைய மொழி. நம்முடைய மனோமணியம் சுந்தரமில்லை அவர்கள் பாடினாரிலே, சீர் இளமைத்திறன் குந்தாத மொழி தமிழ் மொழி என்று அப்படியெல்லாம் பெருமை இருந்தது. சங்க இலக்கியத்திலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை இருக்கிற அத்தனை இலக்கியங்களிலும் தமிழ் எப்படியெல்லாம் சிறப்பித்து சொல்லப்படுகிறது என்பதை புலவர் அறிவுரை நம்பி வரிசையாக சொன்னார். உங்களுக்கு எல்லாம் இருந்து என்ன செய்ய? இந்த மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துள்ளது. அதுக்கு காரணம் வெளியார் படையெடுப்பு அல்ல, வெளியாரின் பண்பாட்டு படையெடுப்பு அல்ல, நாமே காரணம். நம்முடைய தமிழ் மக்களுக்கு ஆங்கிலத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம், பிற மொழிகளின் மீது இருக்கக்கூடிய மோகம் நம்முடைய மொழியை அழித்துக் கொண்டிருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டிலிருந்து நம்முடைய மொழியை நம்முடைய மக்களையும் அமைத்தாக வேண்டும். தாய் தமிழகம் எந்த அளவுக்கு இதை செய்கிறதோ அந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் புதிய பலம் பெறுவார். நீங்கள் 5ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் ஆட்சியிலே தொடங்கி பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் ஆட்சி வரை நம்முடைய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நம்முடைய அரசுகள் ஏற்படுத்தப்பட்டன. பல்லவ வழியிலே வந்தவர்கள், சோழர் வழியிலே வந்தவர்கள், பாண்டிய வழியிலே வந்தவர்கள் தான் அங்கே ஆட்சி நடத்தினார்கள். பர்மாவே, மலேசியாவே, இந்தோனேஷியாவே, அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு வரை அந்த அரசுகள் என்றால்தான் நடந்தன. காரணம், அந்த அரசுகளுக்கும் தமிழ்நாட்டிலே இருந்த அரசுகளுக்கும் இடையே நெருக்கமான உறவு இருந்தது. அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் இங்கிருந்து படைகள் சென்று உதவி செய்தது. ஆனால் பிற்கால சோழ காலத்திலே ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு மேலாக சோழர்களும் பாண்டியர்களும் ஒருவர் ஒருவர் அடித்துக் கொண்டு இறுதியிலே கலவீனப்பட்டு போய் விஜயநகர் ஆட்சிக்கு இந்த தமிழகத்தை ஏற்படுத்தியிருந்தார். அதற்கு பின்னால் முஸ்லீம்கள் வந்தார்கள், ஐரோப்பியர்கள் வந்தார்கள், மக்கள் அந்த ரெண்டு அரசுகளும் இடைவிடாது மோதிக்கொண்டதன் விளைவாக பலவீனப்பட்டு போய் அழிந்த போது 15ஆம் நூற்றாண்டுக்கு மேலே அந்த நாடுகளிலே இருந்த நம்முடைய தமிழர்களின் அரசுகளெல்லாம் சடசடவென்று சரிந்து விட்டன. அதற்கு பின்னால் இழந்திருக்க முடியவில்லை. இந்த உதாரணத்தை எதிர்த்து சொல்கிறேன் என்றால், தாய் தமிழகத்திலே இருந்த அரசுகள் பலமாக இருந்தபோது வெளிநிலையிலே அமைக்கப்பட்ட அரசுகள் பலமாக இருந்தன. அங்கே குடியேறிய தமிழர்கள் வளமாக வலிமையாக வாழ்ந்தார்கள். இந்த அரசுகள் இங்கே அடிமைப்பட்டு போன போது, அழிந்த போது அந்த அரசுகளும் அங்கே சரிந்து விட்டன. இதுதான் இன்றைக்கும், இதுதான் இன்றைக்கும் நம்முடைய மருத்துவரிய ஜோதிபாஸ் அவர்கள் அங்கே மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சராக இருந்தபோது என்ன நடந்தது? அங்கே கங்கை நதியிலே பராக்க அணையை பற்றி வங்காளதேசத்திற்கும் மேற்கு வங்காளத்திற்கும் பற்றிய பிரச்சனை. எத்தனை ஆண்டு காலமாக அந்த பிரச்சனை இடைவெளியாக இருக்கிறது. அவர் ஜோதிபாஸ் திடீரென்று வங்கதேசத்திற்கு பறந்து போனார். அந்த நாட்டின் ஜனாதிபதியை சந்தித்து பேசுகிறார், பேசி ஒரு உடன்பாடு காணுகிறார். ஆனால் சட்டப்பூர்வமாக இவர் அந்த உடன்பாடு செய்ய முடியாது. இவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தான், இந்தியாவின் பிரதமர் தான், அந்த உடன்பாட்டிலே கையெழுத்திட வேண்டும். ஜோதிபாஸ் அங்கிருந்து அந்த உடன்பாட்டின் நகலை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு வருகிறார். அப்போது பிரதமராக தேவகோடா இருக்கிறார். இப்படி உடன்பாடு செய்தால் தான் நல்லது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம், நீங்கள் உடன்பாட்டுக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அவர் உடனே போடுகிறார் கையில். இலங்கையிலே ஒரு 5-6 தலைமுறைகளாக நம்முடைய தமிழர்கள் ரப்பர் தேயிலை தோட்டங்களிலே உழைத்து உழைத்து உருக்குலைந்த பரம்பரை திடீரென்று அவர்களை அங்கிருந்து நாடற்றவர்களாகி வெளியேற்றுவதற்கு சிங்கள அரசு முயற்சி செய்த போது அதை எதிர்த்து பேசுவதற்கு எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு நம்மால் முடியவில்லை. அந்த விளைவு என்னாயிற்று, 5 லட்சம் தமிழர்கள் ஸ்ரீமாவசாஸ்திர உடன்பாட்டின்படி இந்தியாவுக்கு அகதிகளாக விரட்டி அடிக்கப்பட்டார். அன்றைக்கு அனைத்து கட்சியிலும் ஒன்று திறந்து இந்த உடன்பாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார், அந்த உடன்பாட்டு செய்கிற தைரியம் அவருக்கு வந்திருக்கார், சாஸ்திரி அவர்களுக்கு வந்திருக்க முடியாது. அன்னைக்கு நாம் ஒன்றுபடவில்லை, செய்யவில்லை. மலேசியாவிலே அங்கே தொழிற்சங்க இயக்கம் நடத்திய கணபதி அவர்களை அங்கே தூக்கில் போடுவதற்கு பிரிட்டிஷ் அரசு முயற்சி செய்த போது இங்கே இடதுசாரி கட்சிகள் மட்டுமே குரல் கொடுத்தன, திராவிட கழகம் குரல் கொடுத்தது, மற்றவர்கள் வாய் திறக்கவில்லை. அன்றைக்கு ஒன்றுபட்டு குரல் கொடுத்திருந்தால் மலையா கணபதி வீரை இந்திய அரசால் காப்பாற்றி ஆக வேண்டும் என்று வற்புறுத்தி இருந்தால் மலையா கணபதியின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். மலேசியா கணபதிகளை தூக்கில தொங்கியதற்கு பிரிட்டிஷ் அரசை நான் குற்றம் காட்ட விரும்பவில்லை, அது ஒரு 7வது அரசு. ஆனால் அதற்கு நாம் குற்றம் சாட்டிக் கொள்ளத்தான், நாம் மட்டுமே அறிந்திருந்திருந்தால் மலையா கணபதியின் உயிரை நம்மளை பாதுகாத்திருக்க முடியும். நம்முடைய ஒற்றுமை குறைவு அவனுடைய உயிரை அன்றைக்கு பறித்தது. இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஒற்றுமை குறைவை உடனடியாக போக்கி இந்த தமிழ் சமுதாயத்தை அனைத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் நாம் ஒன்றுபடுத்தியாக வேண்டும். உலக உலகத்தமிழர் பேரமைப்பு அதற்காக தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் எல்லா கட்சியைச் சேர்ந்த தோழர்கள், கட்சியில் இல்லாத தோழர்கள், அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட தமிழறிஞர்கள் எல்லோரும் அங்கு வைக்கிறார்கள். எந்த கட்டத்திலும் இதனுடைய நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதிலே அரசியல், ஜாதி, மதம் எதுவும் குறுக்கிடுவதை இந்த அமைப்பு ஒருபோதும் அனுமதிக்காத, நானும் அனுமதிக்க மாட்டேன். இது அதுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு. எனக்கு ஒரு கட்சி இருக்கிறது, உண்மை நான் மறைக்கவில்லை, உங்கள் எல்லோருக்கும் தெரிகிற உண்மை. நான் இந்த அமைப்புக்கு வெளியே தான் என்னுடைய கட்சியை பற்றி பேசுகிறேன். அதே போலதான் ஒவ்வொரு இங்க வந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்களும் நாங்கள் அழைத்த போது தமிழன் என்ற உணர்வுனாலே சுத்தப்பட்டு அவர்கள் இந்த அழைப்பை இங்கே வந்திருக்கிறார். அதே போல தமிழறிஞர்களும் அதே உணர்வுனாலே வந்தப்பட்டு நம்முடைய தமிழர்களுக்கு ஏதாவது விடிவு காலம் பிறக்காதா என்ற விருப்பத்தின் காரணமாக அவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். உலக தமிழர் கரமைப்பை இது எந்த நாட்டிலும் உறுப்பினர் சேர்ப்பதோ கிளைகள் அமைப்பதோ நிச்சயமாக கிடையாது. ஏற்கனவே பல்வேறு நாடுகளிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தமிழர் அமைப்புகளை இணைத்து ஒரு குடியமைப்பின்களை கொண்டு வந்து ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டுவதுதான் இதனுடைய நோக்கம். நாங்கள் இதில் தெளிவாக இருக்கிறோம், பல நாள் வாதித்துதான் இந்த முடிவு. உலக நாடுகள் உருவாகிடும் இன்றைக்கு எண்ணற்ற தமிழர் அமைப்புகள் இருக்கின்றன. 7 பகுதிகளாக உலகத்தை பிரித்து அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகள், அரேபிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் அதை சார்ந்த தீவுகள், இந்தியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆக 7 பகுதிகளாக பிரித்து 7 பகுதிகளுக்கும் அமைப்பாளர்கள் போடப்பட்டு வேலைகள் நடக்கின்றன. இடைக்காலத்திலே நான் சிறையில் இருந்த காலத்து நாளில் வேலையை சற்று துணங்கி போயிட்டு இதுவரை வேலை நிறுத்தப்படவில்லை. இந்தியா இலங்கையில் உள்ள தமிழ்ச் சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தினோம் சென்னையில். நம்முடைய பெங்களூர் தமிழ்ச் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மதிப்புக்குரிய நம்முடைய நண்பர் புலவர் க. சுப்பிரமணியம் அவர்களும், புலவர் அறிவுடை நம்பி அவர்களும் அதற்கான பொறுப்பை ஏற்று அமைப்பாளர் பொறுப்பை ஏற்றார்கள். அதே போல இலங்கையில் உள்ள தமிழ்ச் சங்கங்களை ஒருங்கிணைத்து பின்னால் இதனுடன் இணைப்பதற்கான அமைப்பாளர் பொறுப்பை முன்னாள் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களும் அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு வெளிவந்தவுடன் முதன் முதலாக உங்கள் மாவட்டத்திலிருந்து, குமரி மாவட்டத்திலிருந்து நம்முடைய டாக்டர் தர்பனா அவர்கள் அவருடைய அமைப்பை இந்த அமைப்பிலே இணைப்பதற்கு முன்வருகிறது என்று சொல்லி இணைப்பு கட்டணமாக ரூபாய் 100 அனுப்பி வைத்து அவர்தான் முதன் முதல் இணைந்து வழிகாட்டியார். அதற்காக அவருக்கு நன்றி. அவருக்கு பின்னாலே தான் மற்றவர்கள் வரிசையாக இணைவதற்கு தொடங்கினார்கள். அது விரைவில் அடுத்த மாநாட்டிற்குள் இந்தியா உலகம் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்களை ஒருங்கிணைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை பற்றினார்கள். அதேபோல மற்ற நாடுகளிலும் அதற்கான வேலைகள் முற்றுப்பெறுகிற நிலைமையை அமைந்திருக்கின்றன. எதற்காக இந்த அமைப்பை நாங்கள் வலுப்படுத்துகிறோம்? இன்றைக்கு உலகத்திலே நம்முடைய தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை அல்லது அரசு இல்லை. அப்படியானால் ஒரு அமைப்பு ரீதியாக தமிழர்கள் உண்டது என்ற அந்த அமைப்பை வலிமைப்படுத்துவார்களானால் அந்த அமைப்பு தமிழர்களுக்காக குரல் கொடுக்க முடியும். அரபியர்களுக்காக எப்படி அரபிய லீக் குரல் கொடுக்கிறதோ அதே போல தமிழர்களுக்காக இந்த அமைப்பு குரல் கொடுக்கும், குரல் கொடுக்க வேண்டும். இந்த நோக்கத்துடன் தான் இந்த அமைப்பு அமைக்கப்பட்டு இன்றைக்கு 3 நிறைவடைந்திருக்கின்றன. டாக்டர் இந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல என்னுடைய சரிவாசமும் மற்ற தடையும் சேர்ந்து இது வேகமாக முன்னெடுக்க முடியாததாகிவிட்டது. எங்களுக்கெல்லாம் வருத்தம்தான். இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாளாவது உங்களுடன் பேசி என்னுடைய குரலை நீங்கள் கேட்கக்கூடிய, என்னுடைய நண்பர் சுபேரபாட்டியின் குரலை நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நான் உண்மையிலேயே இந்த அரசுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். எனக்கு சொன்னார், ஆண்டுக்கு ஒரு முறையாவது எங்கள் வாய்ப்பூட்டுகளை திறந்திருக்கிற இந்த அரசுக்கு அந்த வாய் திறந்திருக்கிற நிலையிலேயாவது நன்றி சொல்ல முடியாமல் போனால் பின்னால் நன்றியை சொல்ல முடியாது. வாய்ப்பு நன்றி சொல்லியாக வேண்டும். வாய்ப்புட்டு போடுவதனாலேயே உணர்வுகளை அடக்கிவிட முடியும் என்று யாராவது நினைப்பார்களே ஆனால் அவர்கள் விளைவுகளை பார்த்து அந்த விளைவுகளாலே ஏற்படுகிற நிலைமைகளை பார்த்து அவர்கள் வாய் பேசாத குழந்தைகளாயிருக்கிறார்கள். இது வேண்டாம். வெள்ளைக்காரன் காலத்திலே முத்துராமலிங்க தேவர்களுக்கு வாய்ப்புட்டு சட்டம் போடப்பட்டதாக சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு பின்னால் எனக்கும் நண்பர் சுபேரபாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் புதுக்கோட்டை பாவானனுக்கும் மற்றவர்களுக்கும் பிரந்தாவனுக்கும் இங்கே வாய்ப்புட்டு போடப்பட்டிருப்பதன் மூலம் எங்களை முத்துராமலிங்க தேவர் அளவுக்கு உயர்த்திவிட்ட இந்த அரசுக்கு நன்றி. எங்களுக்கு வாய்ப்புகள் சட்டம் போடப்பட்டாலும் வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. வேலைகள் நடக்கும். ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்கள் ஆக்க வேண்டிய கடமை நிறைய உண்டு. அந்த கடமையை முழுமையாக செய்து முடிக்கும் வரை எங்களுடைய மூச்சுக்கள் ஓயாது, ஒருபோதும் ஓயாது. நான் முதலீட்டில் சொன்னது போல சென்ற நூற்றாண்டைச் சேர்ந்த நம்முடைய தலைவர்கள், நம்முடைய தமிழறிஞர்கள், நம்முடைய கவிஞர்கள் எங்களுக்கு ஊட்டியிருக்கக்கூடிய இந்த உணர்வை, எந்த உணர்வை ஊட்டியெல்லாம் வளர்ந்தெடுத்தார்களோ அந்த உணர்வை இன்றைய இளைஞர்களுக்கு ஊட்டி முடிக்கிற வரையிலே நாங்கள் ஒருபோதும் ஓயமாட்டோம். உலகத்தமிழர் பேரமைப்பு ஒருபோதும் ஓய அந்த கடமையை அது செய்யும். இன்றைக்கு நிர்மாணம் இந்த பேரமைப்புக்கு தலைமை பொறுப்பில் இருக்கலாம், நாளை இன்னொருவர் வரலாம், அதற்கடுத்த நாள் இன்னொரு பார்த்துதான் வேண்டும் வரலாம் ஜனநாயகம். ஆனால் நாங்கள் மறையலாம். உலகத்தமிழர் பேரமைப்பு ஒருபோதும் மரியாதை நிலையாக இருக்கப் போகிறவர் காமிப்பதை
குருக்காக நான் நிற்கவில்லை. ஆனாலும் இந்த அமைப்பின் தலைவர் என்ற முறையிலே நான் செல்வதற்கு நன்றி சொல்லியாக வேண்டும். எங்களுடைய தலைமை செயலாளர் நம்முடைய நண்பர் பத்மநாபன் அவர்கள் சிறிது கோடிட்டு காட்டினார். அமைப்புக்கு செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடிய டாக்டர் சத்யநாதன் அவர்கள் எங்களுடைய தலைமை அலுவலகம் இயங்குவதற்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அதை சுருக்கமாக சொல்லியிருக்கார். 40 லட்சம் ரூபாய் பெறுமான புதிய கட்டிடம், அந்த கட்டடத்தை டாக்டர் சத்யநாதன் அவர்கள் நம்முடைய தலைமை அலுவலகம் இயங்குவதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பிலே நான் இதயபூர்வமான நன்றி கூறுகிறேன். அதே போல ஆளின் பேரலின் விளைவாக நம்முடைய தமிழகமும் அதே போல தமிழினமும் பெரும் பாதிப்புக்கு ஆளான செய்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அறிவீர்கள், ஒவ்வொருவரும் அவரால் இருந்தாலும் உதவி செய்திருக்கிறீர்கள். உலக தமிழர் பேரமைப்பு சார்பிலே நாங்களும் நிதி திரட்டி உதவுவது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் எதுவுமே யாரிடமும் சென்று கேட்கவில்லை. எங்களுடைய பத்திரிகையின் வாயிலால் அறிவித்த போது நம்முடைய தமிழர்கள் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்தார்கள். அதை என்ன செய்வது என்று நாங்கள் யோசித்த போது மேற்குரிய கலைஞர் அரமானன் அவர்கள் சொன்னார்கள், இந்த தொகை அதிகமாக இல்லை, ஆகவே முழுமையாக தமிழகத்திற்கு கொடுத்து விடலாம், இங்கே உதவுவதற்கு வேறு. அந்த யோசனையை ஏற்று அதை அனுப்புவதற்கு நாங்கள் தயார் செய்த போது அரமானன் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மேலும் 2.5 லட்சம் ரூபாய் வந்திருக்கிறது. ஆக 4.5 லட்சம் ரூபாய்களை நாம் அங்கே தமிழகத்திலே பாதிக்கப்பட்டுள்ள நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக உலக தமிழர் பேரணி சார்பிலே அனுப்ப இருக்கிறோம். அதற்காக உதவி செய்த நம்முடைய தமிழர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி.
அரசாங்கமும் அதிகாரிகளும் இருக்க வேண்டும் என்ற இவர்களும் செய்ய மாட்டார்கள், மற்றவர்களையும் செய்யவிட மாட்டார்கள் என்ற நிலை இருக்குமையானால்
அது வேண்டாத விளைவுக்கு வழிவகுக்கும் என்பதை நான் இங்கே எடுத்துக்காட்டி எச்சரிக்க விரும்புகிறேன். வேண்டாம்.
ஆளும் பேரலின் விளைவாளர்களுடைய தமிழகத்து மக்கள் வரலாறு தமிழ்நாடு அளவிலே பெரும் அழிவுக்காராக இருக்கிறார். அதே போலவே தமிழகத்திலும் சொல்லமாக அழிவுக்கு ஆளாக இருக்கிறார்.
இந்த அழிவிலிருந்து அவர்களை எல்லாம் மீட்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அரசாங்கத்திற்கும் உண்டு, மக்களுக்கும் உண்டு, கட்சிகளுக்கும் உண்டு. இணைந்து செயல்பட்டால்தான் அந்த மக்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டியதை செய்ய முடியும். அதற்கு முட்டுக்கட்டக்கூடிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த மாநாட்டிலே சில முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் வர இருக்கின்றன. என்னுடைய நண்பர் பத்மநாபன் அவர்கள் அந்த தீர்மானங்களை உங்கள் முன்னாலே முன்மொழிவார். வரிசையாக முன்மொழிந்து வழிமொழிந்து பேசுவதற்கு நேரம் இல்லை என்ற காரணத்தினால் அவர் முன்மொழிகிற தீர்மானங்களை நீங்கள் வழிமொழிகிற வகையிலே கைதட்டி அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு இந்த மாநாட்டை எங்கு நடத்துவது என்பதை நாங்கள் ஆராய்ந்த போது கிடைச்சிலே நாகர்கோயிலே நடத்தலாம் என்று முடிவு செய்தபோது அந்த பொறுப்பேற்று வரவேற்பு குழு தலைவராக இங்கே பணியாற்றிய நம்முடைய நண்பர் புலவர் பச்சைமால் அவர்களுக்கும் வரவேற்பு குழுக்களே அங்கமைக்கிற அத்தனை தோழர்களும் எல்லோருக்கும் நியாயமாக சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு நேரம் இல்லை என்றால் அத்தனை பேரும் வரவேற்பு குழுவிலே அங்கமைக்காவிட்டாலும் இந்த மாநாட்டின் வெற்றிக்காக எல்லாவரையும் உதவி செய்த பெரியவர்கள் மற்றவர்களுக்கும் கூடிய தன்னலிங்கம் கொண்டவர்களுக்கெல்லாம்
இதயபூர்வமான நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பச்சைமாள் அலுவலகத்தும் வரவேற்பு குழுவினருக்கும் எங்களுடைய நன்றி மட்டுமல்ல, மாநாடு சிறப்புடன் நடந்ததற்கு அர்ப்பாடுபட்ட அனைவருக்கும் இதயபூர்வமான பாராட்டுதலையும் தெரிவித்து உங்கள்